அஸ்ராந்தம் பரதந்திரிதஹ பசுபதிஹ தொன்மந்தஹ சாங்குரைஹ ஸ்ரீகாமாக்ஷி ததீய வர்ண சமத சங்கேன சங்காமஹே இந்தும் நாகதுனீஞ்ச சேகரயதே மாலாஞ்ச தத்தே நவைர்வைகுண்டைஹ அவகுண்டனஞ்ச குருதே தூலீஜயைர் பாஸ்மனைஹ. இது மந்தசத சதகத்தில் 81வது ஸ்லோகம். ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீகாமாட்சி, தொன் மந்தஹாசாங்குரைஹி, உன்னுடைய மந்தஹாசத்தின் முளைகளினால், கொழுந்துகளினால், அதாவது அதோட அந்த அழகிற்கு பசுபதிஹி பரதந்திரிதஹ, பசுபதியானவர் அடிமையாயிட்டர். அதனால் அஸ்ராந்தம் பரதந்திரிதஹ, எப்போவும் அடிமையாக இருக்கார். அதனால் ததீய வர்ணசமதா சங்கேன, உன்னுடைய மந்தஸ்மிதம் வெள்ள விளையர்னு இருக்குது, அதோட வர்ணத்துக்கு சமதா சங்கேன, தானும் அதே வர்ணத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், இந்தும், இந்துன்னா சந்திரன், நாகதுனீஞ்ச தேவகங்கை, இது ரெண்டையும், இது ரெண்டும் வெண்மையாக இருக்கும், இதை சேகரயத்தை தன்னுடைய மௌலியில் வச்சுட்டுருக்கார். வெள்ளையாக இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிறார் அப்படிங்கிறார். நவைஹி வைகுண்டைஹி, புதிய பிரம்ம கபாலங்கள், கபாலங்கிறது வெள்ளையாக இருக்கும், அதை மாலாஞ்ச தத்தை மாலையாக போட்டுக்கிறார். பாஸ்மனைஹி தூலிச்சேஹி, விபூதியினுடைய தூலிச்சேஹின்னா அந்த அள்ளி அள்ளி அந்த விபூதி எடுத்துட்டு அவகுண்டனஞ்ச குருத்தே, உடவெல்லாம் பூசிக்கிறார். உன்னுடைய மந்தசுதத்துக்கு அடிமையாகி இப்படிலாம் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறார். இதில் என்னென்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிருந்தா, ஒரு குருவோ ஒரு பாஸோ கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் பிடிச்சா, அவள் மாதிரியே நம்மளும் நடந்துக்க பார்ப்போம். அந்த மாதிரி இந்த மந்தஸ்மித்தம் வெண்மையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அது மாதிரியே தானும் ஆயிடணும் அப்படின்னு பரமேஸ்வரன் இப்படி வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிறார். அது விபூதி இட்டுக்கிறதுக்கு புதுசாக ஒரு அர்த்தம் சொல்லிட்டார் மூக்ககவி. ஸ்மசானத்தில் தான் எல்லாம் போய் முடியறது, கடைசியில் எல்லாமே எரிஞ்சு போய் வெள்ளையாடுறது அப்படின்லாம் விவேகமான வைராகி ஞானமான அர்த்தங்கள்லாம் இருக்குது. மூக்ககவி சொல்கிறார், இந்த மந்தஸ்மித்தம் மாதிரி ஆகணுங்கிறதுக்காக விபூதி பூசிக்கிறார் பரமேஸ்வரன் அப்படின்னு. இல்லை என்ன அழகுனா, தெய்வங்கிறது எவ்வளோ தூரம் அன்புக்கு கட்டுப்படும் அப்படின்னு ஒரு காமிக்கிறதுக்காக. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவான பரசிவமே அப்படின்னு திருவருட்பா. அந்த மாதிரி ஒரு கைக்குள்ள மலாகப்படுமா, அன்பு இருந்தால் ஆகப்படும் அப்படி சுவாமி தன்னை அம்பாவுடைய அன்புக்கு அடிமையாக்கிக்கிறார். நிஜமான தாம்பத்தியத்துலேயும் இது மாதிரி தான் இருக்கும். ஆணவமாக அடக்க பார்த்தா மனைவி கணவன் அடங்க வேண்டியதில்லை, கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு சொல்ல அவை பாட்டி சொன்னான். அதே நேரத்தில் அன்பு இருந்தால் இந்த சந்திரன் கங்கையெல்லாம் ரொம்ப தூய்மையான உயர்ந்த வஸ்து, இந்த கபாலம் பஸ்மாலாம் தாழ்ந்த வஸ்து. அப்படி மனைவிட்டு இருக்கிற உயர்ந்த குணங்கள், சில சில்லி திங்ஸ் எல்லாமே வந்து கணவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். மாதிரி மனைவிட்ட எல்லாத்தையும் ரசிச்சுக்க கற்றுக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் அன்பு தான் பேசிஸாக இருக்கணும், அது இருந்தாலே எல்லாம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி மனைவிக்கும் தன்னுடைய கணவனுடைய வினோதங்களெல்லாம் அவள் பழகின்றுவாள் இல்லையா, அதுதான் உண்மையான தாம்பத்தியம். அப்படி தான் இருக்கணும், விட்டு கொடுத்துட்டுருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஈஸியாக சாரியோ தேங்க்யூவோ ப்ளீஸோ சொல்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கூட கூச்சப்படக்கூடாது. மனைவியிடத்தில் அளவில்லாத அன்பு அப்படின்னா எனக்கு சுவாமிகள் தான் ஞாபகம். சுவாமிகளுக்கு 30 வயசில் கல்யாணம், 35 வயசில் அந்த மாமிக்கு உடம்பு வந்துடுச்சு, தட்டெல்லாம் வீசிற அளவுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஆனால் 75 வயசு வரைக்கும் சுவாமிகள் கூட இருந்தார். சுவாமிகளுக்கு வைராகியம் வந்து 10 வருஷம் கனவுல கூட காமத்தோட ஞாபகமே இல்லாமல் இருக்கான்னு பார்த்துண்டு, அப்படி தான் ராமகிருஷ்ண மடத்தில் பிரம்மச்சாரிகள்னு சேர்த்துண்டு 10 வருஷம் அவள் ரொம்ப தூய்மையாக இருக்காளான்னு அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் சன்னியாசம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் தன்னையே வாட்ச் பண்ணிட்டு, அந்த மாமிக்கும் எந்த தேவைகளும் இல்லைங்கிறதெல்லாம் தெரிஞ்ச பின்ன சன்னியாசம் வாங்கிக்கும் போது சார் அந்த வீட்டிலே இருந்தார், அதையும் ஏற்றுண்டு அந்த வீட்டிலே இருந்தார். எனக்கு தோணும் ராமகிருஷ்ணபுரம் சார் ஜாதகம் மாதிரி சுவாமிகள் ஜாதகம், ஆனால் ராமகிருஷ்ணர் 200 வருஷம் முன்னாடி இருந்தார். அவர் காலத்தில் சந்யாசங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. அது மூலமாக அவர் மற்ற இளைஞர்களையும் சன்னியாசிகளாக்கி அந்த ஒரு இயக்கம் ஏற்படணும் அப்படின்னு பகவானுடைய எண்ணம். இந்த காலத்தில் சார் புக்கில் சன்னியாசத்திற்கு தடை விதித்து விடலாம், எல்லாரும் அதுக்கு களங்கம் பண்ணுறா அப்படின்னு எழுதியிருக்கார். அப்போ சுவாமிகள் மாதிரி ஒருத்தர் வீட்டிலே இருந்தாலும் பக்தி மூலமாக ஞான வைராக்கியத்தை அடைய முடியும் அப்படின்னு மற்றவாளுக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு அதுக்காக சுவாமிகளுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அவருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அளவுக்கு உத்தம பக்தி, அந்த பக்தியினால் எங்கும் அவர் கிருஷ்ணரை பார்த்தார், பிரிவாளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். ஆனால் அந்த மனைவியை ஒரு ஜீவனாக பார்த்து அவளிடத்தில் அன்பு செலுத்தினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அப்படி தான், அந்த சாரதா தேவி மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார். அந்த கூண்டில் 2 கிளிகள் இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்லாம் சொல்வார். இந்த ஏதாவது பிரசாதம் வந்ததுன்னா அப்படி அந்த காமத்தை மீறின ஒரு அளவற்ற அன்பு அப்படிங்கிறது மகான்கள் காமிச்சிருக்கா. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கலாம். குருவிடத்துலேயோ அல்லது தெய்வத்திடத்துலேயோ எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுகின்றான் மிக பெரிதும் விரைகின்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி தன்னுடைய குரு என்ன பண்ணுறாரோ, அவர் எந்த வழியில் போனாரோ, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால தான் அந்த குரு சிஷ்ய பரம்பரையாக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ வசதி. நம்ம அந்த முயற்சி பண்ணாலே அதுக்கே பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணுவார். மகாபிரிவாளை குரு நினச்சா அட்லீஸ்ட் அவர் மாதிரி விபூதிட்டுண்டு, அவர் மாதிரி ஒரு நம்மளும் ஒரு பூஜை பண்ணிட்டு, அவர் மாதிரி பாராயணம் பண்ணிட்டு. மகாபிரிவா பாராயணம் பண்ணுவா தினம், அவர் மாதிரி 1 மணி நேரம் நாமஜபம் பண்ணிட்டு, அவர் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதங்களோ விரதங்களோ பட்னியோ அதெல்லாம் நம்ம வந்து அவர் ஞானி தான் நம்மால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்காம ஒரு குழந்தை காப்பி அடிக்கிற மாதிரி அவர் மேலே பிரியத்தை வளர்த்துண்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு அந்த மலை போன்ற ஞானத்தோடு இருந்த அந்த மகாபிரிவா நம்முடைய அன்புக்கு அகப்படுவா அப்படின்னு இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தில் எனக்கு தோணித்து. அஸ்ராந்தம் பரதந்தித பசுபதி தொன்மந்தஹாசாங்குரைஹி ஸ்ரீகாமாட்சி ததீய வர்ணசமதா சங்கேன சங்காமகே இந்தும் நாகதுனீஞ்சசேகரயதே மாலாஞ்ச தத்தேன வைர்வைகுண்டைஹி அவகுண்டனஞ்ச குருதே தூளீச்சயைர்பாஸ்மனைஹி நமஃபார்வதீபதயே ஹரஹர மகாதேவா.